بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد.
யாக கண்டிக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாவம் தான் இணைவைப்பு. மனிதன் செய்கின்ற பாவங்களிலேயே அல்லாஹ் மிகவும் வெறுக்கின்ற பெரும்பாவம் என்று அல்லாஹ் வன்மையாக கண்டித்த ஒரு பாவம் இந்த இணைவைப்பு. இந்த இணைவைப்பை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல கோணங்களில் கண்டிக்கிறான். 35வது அத்தியாயம் 69வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், லயின் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக்க, நபியை நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல் அழிந்து போய்விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைத்தாலும் அவர்களுடைய அமலும் அழிந்து போய்விடும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும், நன்மைகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் உலகத்திலே தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தான தர்மங்களை செய்கிறோம், எவ்வளவு நல்ல காரியங்களை செய்கிறோம். இந்த நல்ல காரியங்கள் எல்லாமே அல்லாவிடத்தில் ஒரு சிறு பெருமதிக்கு கூட அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் அதற்கு எந்த நன்மையும் தரமாட்டான். ஒரே ஒரு பாவத்தை செய்தால் அது இணை வைப்பு. அதே போல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 18வது அத்தியாயம் 110வது வசனத்தில் கூறுகிறான், ஃபமன் கான இர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. மறுமையில் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நல்லறங்களை செய்யுங்கள், ஆனால் தன்னுடைய இறைவனை வணங்குவதில் அவர் எந்த இணையும் கற்பிக்காமல் நல்லறங்களை செய்யட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். மறுமையில் அல்லாஹை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் வேணும், அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்கணும், சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நல்லறங்களை செய்யுங்கள். அந்த நல்லறங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை வணங்குவதில் அல்லாஹ்வுக்கு நிகராக நீங்கள் யாரையும் ஆக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய இடத்தில் யாரையும் நீங்கள் வைக்கக்கூடாது. அந்த நிலையில் நல்லறங்கள் செய்தால் அப்போதுதான் அந்த நல்லறத்துக்கு அல்லாவிடத்திலே மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு, அதற்கு அல்லாவிடத்திலே கூலி உண்டு என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்னைக்கு சமுதாயத்தில் எவ்வளோ மக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய மக்கள் உருவாகி இருக்கிறார்கள், ஒரு கணிசமான அளவு இருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தில் இன்னும் கணிசமான மக்கள் இருக்கிறார்கள், அவங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தொழுவார்கள், நோன்பு நோற்பார்கள், தான தர்மங்களை செய்வார்கள், திக்ருகளை செய்வார்கள், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பார்கள். இந்த வணக்கத்தை, இந்த நல்லறங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் அதற்கு கூலி தருவானா? கிடையாது என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுபோல 31வது அத்தியாயம் 13வது வசனத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசத்தில் முதலாவது உபதேசம், யா புனைய, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே. இன்ன ஷிர்க் லதுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய அக்கிரமம் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய அக்கிரமம், அக்கிரமத்தில் முதலிடத்தில் பெற்ற மிகப்பெரிய பாவம் என்று திருமறை குர்ஆன் கூறுகிறது. அதுபோல 4வது அத்தியாயம் 48வது வசனத்தில் அல்லாஹ் இந்த இணைவைப்பை பற்றி கூறுகிறான், இன்னல்லாஹ லா யஃஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணைவைப்பதை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான், ஒரு காலம் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். வ யஃஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, இது அல்லாத பாவங்களை தான் நாடியவருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட ஒரே ஒரு பாவம் இந்த இணைவைப்பு தான். வேறு எந்த பாவத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. மற்ற பாவங்கள்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கு. ஒரு மனிதன் உபச்சாரம் செய்து விட்டான், சாராயம் கொடுத்து விட்டான், அல்லாஹ் நான்னா மறுமையில் அவனை மன்னிக்கலாம், அல்லாஹ் நான்னா மறுமையில் அவனை தண்டிக்கவும் செய்யலாம். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பும் உண்டு, தண்டிப்பும் உண்டு, அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. நான் மன்னிக்க மாட்டேன் என்று கருணை கடல் ரப்பல் ஆலமீன் சொன்ன ஒரே ஒரு பாவம் இருக்கிறது என்றால் அது இணைவைப்பு தான். அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நம்ம உணரணும். ஏன்னா ரப்பல் ஆலமீன் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றான், கருணையாளன் ரஹ்மான் ரஹீம் அவன் சொல்லுகிறான் மன்னிக்கவே மாட்டேன் என்று. அப்படின்னா அல்லாஹ்வுடைய கோபத்தை எந்த அளவுக்கு இந்த இறைவைப்பு ஏற்படுத்துகிறது. அதனாலதான் இது பெரும்பாவத்தில் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. 5வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ்வுக்கு யாராவது இணை கற்பித்தால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ்வுக்கு என்ன வைக்கிறீங்களா, சொர்க்கம் உங்களுக்கு ஹராம், சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது. இந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாவத்தை வன்மையாக பயங்கரமாக கண்டித்திருக்கிறான். திருமறை குர்ஆனில் ஷிர்க் என்ற வார்த்தை, இணை வைப்புன்னு நம்ம சொல்றோமே, அதனுடைய அரபி வேர்ட் என்ன, ஷிர்க். திருக்குறான்ல பாருங்க, பக்கத்துக்கு பக்கம் அல்லாஹ் இந்த ஷிர்க், சுரக்கா, ஷரீக் எத்தனை இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய நிரந்தர நரகத்துக்குரிய பயங்கரமான பாவம் தான் இந்த இணை வைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியில முஸ்லிம்ல இன்னும் பல நூற்கள் இந்த ஹதீஸ நீங்க பார்க்கலாம். இஜுத்தனிபு சபால் மூபிகாத், உங்களை அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவங்களை விட்டு விலகி கொள்ளுங்கள். அதுல முதலாவது நபி அவர்கள் சொன்னது, அஷ்ஷிர்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. இதனுடைய விபரீதம் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகள்ல விரிவாக நம்ம சொல்ல இருக்கிறோம். இப்ப இந்த தலைப்பை நம்ம எடுத்ததுடைய முக்கியமான நோக்கம், இவ்வளவு பயங்கரமான ஒரு பாவத்தை நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் நானும் முஸ்லிம், நானும் மூமின், நானும் தௌஹீதில் இருக்கிறேன், ஏகத்துவத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு பெரிய பாவத்தை சர்வசாதாரணமாக நிறைய மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த தலைப்பு. அல்லாஹ் 12வது அத்தியாயம் 106வது வசனத்தில் கூறுகிறான், ஒமா யுமினு அக்சருஹும் பில்லாஹி இல்லாவஹும் முஷ்ரிகூன், இந்த மக்களில் அதிகமானோர் பலர் அல்லாஹ்வை எப்படி நம்புகிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டே அல்லாஹ்வை நம்புகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், நிறைய மக்கள் அல்லாஹ்வை நம்புறாங்க, பல பேருடைய ஈமான் அல்லாஹ் மீது இருக்கிறது, ஆனால் அந்த ஈமான் தெளிவாக இருக்கிறதா, தூய்மையாக இருக்கிறதா, அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறதா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டு அல்லாஹ்வை நம்புகிறார்கள். அல்லாஹ் மேல நம்பிக்கையும் இருக்கிறது, இணை வைப்பும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்படி நிறைய மக்கள் இருக்கிறாங்க, ஆமன்து பில்லாஹ் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல்கிறார்கள், நானும் முஸ்லீம் என்று சொல்கிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்கிறார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனா அவர்களுக்கு ஷிர்க்னா என்ன, தௌஹீதுனா என்ன, இந்த விவரங்கள் எதுவுமே இல்லை. அல்லாஹ்வை பற்றி ஒரு மனிதன் சரியாக புரிய வேண்டிய முறைப்படி புரிந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கவே மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தவன், அவன் ஹாலிக், நம்மை படைத்தவன், அகில உலகங்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்து நிர்வகித்துக் கொண்டிருப்பவன். நாமெல்லாம் யாரு, படைப்புகள். படைத்தவனுக்கும் படைப்புகளுக்கும் மத்தியில் மிகப்பெரிய வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த வேறுபாடுகளையும் வித்தியாசங்களையும் சரியாக புரிந்து கொண்டால் யாரும் இணை வைக்க மாட்டாங்க. படைச்சவனை பத்தி தெரியாத காரணத்தினால் படைப்பினங்களை அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. முதல் அல்லாஹ்வுக்கு நமக்கும் உள்ள வேறுபாடு என்ன, சிறுக்குனா கூட்டு வைக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு வரக்கூடாது யாரையும், அல்லாஹ்வுடைய இடத்துல யாரும் நம் இருக்கிறாங்க நம்ம நம்ப கூடாது, அல்லாஹ்வை மற்றவர்களையும் சமமாக்க கூடாது, படைத்தவனையும் படைப்புகளையும் ஒரே இடத்துல வைக்க கூடாது, இதுதான் சிறுக்குங்கிறது. அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு இடம் கிடையாதுன்னா, படைத்தவனுக்கும் படைப்பினத்துக்கும் ஒரு அந்தஸ்து கிடையாதுன்னா, ரெண்டு பேரும் சமமாக மாட்டாங்கன்னா, அந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன, படைத்தவனுக்கும் படைப்பினங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதை தெரிந்தால், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை புரிந்தால் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டார்கள். முதல் ஒரு விஷயத்தை நம்ம புரியணும், அல்லாஹ்வுக்கும் படைத்தவனுக்கும் படைப்பினங்களுக்குள்ள வேறுபாடு எப்படிப்பட்ட வேறுபாடு தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 35வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் கூறுகிறான், படைச்சவனுக்கும் படைப்பினத்துக்கும் உள்ள வேறுபாடு, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு எப்படி இருக்குது? ரொம்ப பயான் பண்ணி சொன்னா புரியுற அளவுக்கா, ரொம்ப நுணுக்கமான விஷயமா, சிந்தனையை போட்டு கசக்குனாதான் அது புரியுமா, தெளிவாகுமா? அப்படித்தான் மூடலா இருக்குதா? அல்லாஹ் சொல்கிறான் 35வது அத்தியாயம் 19வது வசனத்தில், ஒமா எஸ்தவில் ஆமா வல் பசீர், குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக முடியாது. குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக முடியாது. ரெண்டு பேரும் சமமா? கண்ணு உள்ளவரும் கண் இல்லாதவனும் சமமாக முடியுமா? யாராவது நம்ம நம்புவோமா? இப்படி வழங்கி வச்சிருக்கிறோம். பார்வை உள்ளவருக்குரிய சக்தி வேற, பார்வை இல்லாதவருக்குரிய சக்தி வேற. பார்வை உள்ளவருடைய செயல்பாடு வேற, பார்வை இல்லாதவருடைய செயல்பாடு வேற. இதை எல்லாம் அறிவுள்ள ஒவ்வொரு மனுஷனும் இதை வழங்கி வச்சிருப்போம். இந்த வேறுபாடு யாருக்கு தெரியாது? புத்தி சுவாதீனம் இல்லாம பைத்தியக்காரர்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேணா தெரியாது. குருடன்னா என்னன்னு தெரியல எனக்கு. ரெண்டு பேரையும் போட்டு குழப்பிட்டு கிடப்பாங்க. இப்படி அல்லாஹ் சொல்லுகிறான். அது மாதிரி அல்லாஹ் அடுத்த வசனத்தில் கூறுகிறான், வள துளுமாத்து வளநூர், இருளும் ஒளியும் சமமாக முடியாது. இருளும் ஒளியும் சமமாக முடியுமா? யாருக்கா இதுல குழப்பம் இருக்குமாங்க? இது வெளிச்சம், இப்ப என்ன வெளிச்சமா இருக்கா இருட்டா இருக்கா? வெளிச்சமா தான் இருக்கு. இல்ல யாருக்கா டவுட் இருக்குமா? படிச்சவன் படிக்காதவன் சாதாரண ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேட்டா கூட தெரியும், இது இருட்டா வெளிச்சமா? கேட்டா இது வெளிச்சம் சொல்லிடுவான். இருட்டு பகுதியில கொண்டு போய் இது என்னன்னு கேட்டா இருட்டுன்னு சொல்லிடுவான். அப்ப இந்த அறிவு நமக்கு இருக்குது. இது ரொம்ப தெளிவான விஷயம், இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள வேறுபாடு. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இருளும் வெளிச்சமும் சமமாக முடியாது, ரெண்டு ஒண்ணு இல்ல. வளர் தில்லு வளல் ஹரூர், சூடும் நிழலும் சமமாக முடியாது. பயங்கரமான வெயில் அடிக்குது, இதுவும் ஏசி ரூம்குள்ள நம்ம நிழல்ல உட்கார்ந்து இருக்கிறோம், இதுவும் சமமா? அதனுடைய தன்மை வேற, இதனுடைய தன்மை வேற. இதுல கிடைக்கிற இன்பம் வேற, அதுல கிடைக்கிற இன்பம் கஷ்டம் வேற. இப்படி வேறுபாடு இருக்குது. அடுத்து அல்லாஹ் சொல்லுங்க, இதெல்லாம் ஏன் நமக்கு புரிய வைக்கிறான் அல்லாஹ்? படைச்சவனுக்கும் படைப்பனுக்கும் உள்ள வேறுபாடு இப்படி இருக்குது. எப்படி இருக்கு? குருடனுக்கும் கண்ணு உள்ளவனுக்கும் உள்ள வேறுபாடு மாதிரி, இருளுக்கும் ஒளிக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு மாதிரி, வெப்பத்துக்கும் குளிருக்கும் இடையில உள்ள வேறுபாடு மாதிரி. ஒமா எஸ்தவில் லஹ்யா வலல் அம்வாத், உயிருள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக முடியாது. செத்து போய் கிடக்கிறோம் ஒரு மையத்து, நம்ம உயிரோட இருக்கிறோம், ரெண்டு பேரும் சமமா? உலகத்தில் எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயங்கள் தான் இது. இதுக்கு ரெண்டுக்கு மத்தியில இப்படிப்பட்ட வேறுபாடு இருக்கு. இது மாதிரி தான் படைச்சவனுக்கும் படைப்பனுக்கும் மத்தியில வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாட்டை நீ புரியணும், அதை நீ தெளிவா அறியணும். அதை தெரியாத காரணத்தினாலதான் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் இப்ப படைப்பினங்களை வைக்கிறார்கள். அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி எல்லாம் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்? இப்ப நம்மள மாதிரி உலகத்தில் நிறைய இருப்பாங்க, நம்மளை விட இன்னும் மேல்நிலையிலையும் நிறைய பேர் இருப்பார்கள். படைப்பினங்கள் அப்படித்தான். ஆனால் அல்லாவை பொறுத்தவரை அவன் வந்து தனித்தவன், அவன் தனித்தவன், வாஹித், எல்லா விஷயத்திலையும் தனித்தவன். அவனை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்லே கூறுகிறான், 42வது அத்தியாயம் 11வது வசனம், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாவை போன்று எதுவும் இல்லை. அல்லாவை போன்று எதுவும் இல்லை. அல்லாஹ் மாதிரி மனிதர்கள் இருக்க முடியுமா? இல்லை. அல்லாஹ் மாதிரி வானவர்கள் இருக்க முடியுமா? கிடையாது. அல்லாஹ் மாதிரி நபிமார்கள் இருக்க முடியுமா? இருக்க சான்ஸே இல்லை. அல்லாஹ் மாதிரி யாராவது இருக்க முடியுமா? செய்யும் எதுவும் கிடையாது. அவனுடைய தன்மைகள், அவனுடைய ஆற்றல்கள், அவனுடைய குணாதிசயங்கள் எல்லாத்திலையும் அல்லாஹ் தனித்தவன். இது அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். இதை புரிந்தால் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டாங்க. அல்லாஹ் மாதிரி எதுவும் கிடையாது. அவன் தனித்தவன், எல்லாவற்றிலும் தனித்தவன். நம்ம அடிக்கடி ஓதுறமே குல்லுஹுல்லாஹது சூரா, சூரத்துல் இஹ்லாஸ், 112வது அத்தியாயம் 4வது வசனம், அதுல அல்லாஹ் என்ன கூறுகிறான், வலம் யக்குன் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை. அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இருக்காங்களா? குஃபுவன், குஃபுனா என்ன? சமம். அல்லாஹ்வுக்கு சமமாக யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய இடத்தை யாரும் பெற முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறான். 17வது அத்தியாயம் 111வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வலம் யக்குல்லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அதிகாரத்தில் அல்லாஹ்வுக்கு கூட்டாளி இல்லை, பார்ட்னர் இல்லை. ஷரீக், பார்ட்னர் கிடையாது. ஒரு பங்காளி இருக்கிறானா அதிகாரத்தில்? அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் அதிகாரம், இவருக்கு ஒரு அதிகாரம். அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் அதிகாரம், இந்த அவுலியாவுக்கு கொஞ்சம் அதிகாரம். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். ஆறாவது அத்தியாயம் 163 வசனம், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன சலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என் தொழுகையும் என் வணக்கமும் என் வாழ்வும் என் மரணமும் அகிலத்தின் அதிபதியாகி அல்லாவுக்கே உரியது. லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்த்துவான அவ்வலுல் முஸ்லிமீன், லா ஷரீக லஹு, அவனுக்கு ஷரீக்கே கிடையாது. அல்லாவுக்கு ஷரீக் இருக்குதா? அல்லாவுக்கு கூட்டாளி இருக்கிறார்களா? அல்லாவுக்கு இணையாளன் இருக்கிறார்களா? லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையாளனே கிடையாது. இவ்வாறு நான் நம்ப வேண்டும், இவ்வாறு நான் சொல்ல வேண்டும் என்று எனக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அப்ப அல்லாஹ் தனித்தவன், எல்லாற்றிலையும் அல்லாஹ் தனித்தவன், அவனை போன்று எதுவுமே இல்லை. அது மாதிரி 2:22 அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு இணைகளை கற்பிக்காதீர்கள். அந்தாத் அறிந்து கொண்டே அல்லாவுக்கு சமமானவர்களை கற்பிக்காதீர்கள். அல்லாவுக்கு சமம் யாருமே கிடையாது. நீங்களாக ஒன்றை இணைத்துக் கொண்டு அல்லாவுடைய இடத்துல அவரை வைக்காதீர்கள். அல்லாவுக்கு நித்து கிடையாது, அல்லாவுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது, அல்லாவுக்கு சமம் யாருமே கிடையாது என்று அல்லாஹ் கூறுகிறான். மறுமையில நரகவாசிகள் நரகத்துக்கு போயிருவாங்க, நரகத்துக்கு போயிருவாங்க, அங்க போய் புலம்புவாங்க, நாங்க வழிகேட்டில் இருந்துட்டோமே, இந்த பாவத்தை மட்டும் செய்யாம இருந்தா நாங்க தப்பிச்சிருப்போமே என்ன சொல்லி புலம்புவாங்க. 26:98 வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அகிலத்தின் அதிபதிக்கு நிகராக உங்களை நாங்கள் சமமாக்கி விட்டோமே. இதுதான் அவருடைய புலம்பல். என்ன புலம்பல்? ரப்புல் ஆலமீனுக்கு சமமாக சவா நுசவ்விக்கும், அரபிகள்ல சொல்லுவாங்கல்ல சவா சவானா சமம், இது நுசவ்விக்கும் பி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் அதிபதிக்கு நிகராக உங்களை நாங்கள் கருதி விட்டோமே, அதனாலதான் அல்லாஹ் எங்களை நரகத்துல கொண்டு வந்து போட்டிருக்கிறான். அப்ப இவ்வளவு வசனங்களும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்வுக்கு சமம் கிடையாது, அல்லாவுக்கு நிகர் கிடையாது, அல்லாவுக்கு கூட்டாளி இல்லை, அல்லாவை போல எதுவும் இல்லை, எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் தனித்தவன் என்ற ஒரு பாடத்தை முதலில் நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் மாதிரி யாருமே கிடையாது. இப்ப அல்லாஹ் அந்த வேறுபாடு என்னென்ன விஷயங்கள்ல வருது அதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ் மாதிரி யாருமே கிடையாது. படைப்பிடங்களுக்கும் அல்லாவுக்கு மத்தியில வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசம் என்னென்ன விஷயங்கள்ல வருது, எப்படி அல்லாஹ் தனித்தவனாக இருக்கிறான், இந்த அகீதாவை நம்ம எப்படி தெளிவாக அறிகிறது, அல்லாஹ் மாதிரி யாரு இல்லைன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டோம், அதை தெளிவாக நம்ம அறிகிறது எப்படி? இப்ப முதலாவது ருபூபியத். ருபூபியத்னா என்ன? படைத்து பரிபாலித்தல், படைத்து பரிபாலித்தல். வானத்தை படைத்தது, பூமி, சந்திரன், சூரியன், நெருப்பு, காற்று, தண்ணீர், நம்முடைய நாம் சாப்பிடக்கூடிய பழங்கள், உணவு வகைகள், நம்ம கால்நடைகள், பறவைகள், உலகத்தில் உள்ள அவ்வளவும், இதெல்லாம் படைத்தவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இது அல்லாஹ்வுடைய செயல்பாடு. படைச்சதோடு இல்லாமல் அதை பரிபாலித்து கொண்டும் இருக்கிறான். படைச்சிட்டு அப்படியே விட்டுட்டானா, நேரத்துக்கு நமக்கு மழை பொழியுது, நமக்கு தேவையான அவ்வளோ விஷயங்களையும் எல்லாம் இந்த உலகத்தில் செயல்படுத்தி கொண்டுகிட்டே, சூரியன் கரெக்டாக சுத்துது, சூரியன் சுத்தாம ஓடுதா, எங்கேயாவது ஸ்டாப் ஆகுதா, சந்திரன் வராம எங்கேயாவது நிக்கிதா, அப்ப எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. இதான் நிர்வகித்தல். படைத்ததோடு இல்லாம அதை நிர்வகிக்கவும் செய்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஒரு தன்மை, அல்லாஹ்வுடைய ஒரு செயல்பாடு. இது அல்லாஹ் தானே செய்யறான். இப்ப அல்லாஹ் மாதிரி யாருமே இல்லை, அல்லாஹ் செய்யற மாதிரி யாரும் செய்ய முடியாது என்பதுதான் இஸ்லாமிய அகீதா. இப்போ இணை வைப்பு எப்போ வரும்? சில மக்கள்கிட்ட நம்பிக்கையை நம்ம பார்க்குறோம்ல, சில மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது. என்னன்னா, ஆக்குறதுக்கு ஒரு கடவுள், படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள், கல்விக்குன்னு அதுக்கு ஒரு கடவுள், பொருளாதாரத்தை வழங்குறதுக்கு அதுக்கு ஒரு கடவுள். இப்படி ஒவ்வொரு இலாக்காவுக்கும் ஒவ்வொரு கடவுளை தனித்தனியாக ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம நாட்டில் நீங்க பார்க்கலாம், கல்வின்னு சொன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சு ஒரு கடவுளை வச்சிருக்கிறாங்க, படைக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சு பிரம்மன் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் மலைக்கு ஒரு கடவுள் வைத்திருக்கு, நெருப்புக்கு ஒரு கடவுள் இப்படி வச்சிருக்கிறாங்க. இதுதான் இணை வைப்பு. எல்லாத்தையும் அல்லாஹ் ஒருத்தன் தான் செய்கிறான், ஆனால் அவனுடைய செயல்பாடுகள்ல இந்த இதுக்கு ஒரு கடவுள், இதுக்கு ஒரு கடவுள், இதுக்கு ஒரு கடவுள் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய இடத்துல பல பேரை கொண்டு வந்து வைக்கிறார்கள். இதுதான் இணை வைப்பு. அல்லாஹ் இதை பற்றி திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 12வது அத்தியாயம் 39வது வசனம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அவங்க சிறைச்சாலைக்குள்ள போனவுடன் சிறை கைதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அழைப்பு பணி செய்யறாங்க. அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அருபாபும் முத்தஃபர்ரிகூன ஹைரும் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், யா சாஹிபை சிஜ்னி, சிறை கைதிகளே, பிரிந்த பல கடவுள்கள் இருப்பது சரியா, அதை நம்புவது சிறந்ததா, அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், அடக்கி ஆள்பவனும் ஒருவனான அல்லாவை நம்புவது சரியா, இது சரியான நம்பிக்கை, இது தெளிவான நம்பிக்கை, அதுக்கு ஒரு கடவுள், இதுக்கு ஒரு கடவுள் என்று பல கடவுள்களை நம்புவது சரியா, அல்லாஹ் ஒருவன் தான், அவன்தான் அனைத்தையும் செய்கிறான், அவனே அடக்கி ஆளுகிறான் என்ற நம்பிக்கை சரியானதா என்று அந்த இறை தூதர் கேட்கிறார். இந்த கேள்விக்கு நம்ம எல்லாரும் பதில் சொல்லுவோம். பல பேருங்கிறது என்ன, இயலாட்டினாதான் பல பேர், ஒரு காரியத்தை ஒரு ஆளால செய்ய முடியாது, அப்படின்னா இதை நீங்க செய்யுங்க, இதை நீங்க பொறுப்படுத்துக்கோங்க, இதை நீங்க பொறுப்படுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம பிரிச்சு கொடுக்கிறோம். ஏன்னா இயலாது, முடியாது. அல்லாஹ்வுக்கு எல்லாமே முடியும், அப்புறம் எதுக்கு பல பேர் அங்க தேவையே இல்லை. இந்த மாதிரி பல பேர் பொறுப்பு பார்க்கும் போது என்ன நடக்கும், அங்க போட்டியும் பொறாமையும் சண்டையும் நடக்கும். வருமா வராதா? ஒரு நாட்டுக்கு ஒரு முதல்வர் இருக்கணும். எங்க ஒரு முதல்வர் இருந்து ஒரு எதிர்கட்சி இருந்தாலே அந்த நாட்டில் அவ்வளவு ஃபித்ரா நடக்குது, பாக்குறோமா இல்லையா? கண் கூட பாக்குறோம். இதுல ரெண்டு முதல்வர் இருந்தா என்ன நடக்கும்? ஒரு முதல்வர் இருக்கிறாரு, எதிர்கட்சியில் இருக்காரு, முதல்வரா இல்ல, அங்க எவ்வளவு பிரச்சனைகள், ஃபித்னாக்கள், குழப்பங்கள், சண்டை, பிரச்சனைகள். அப்ப ரெண்டு முதல்வர் இருந்தா, ஒரு ஆபீஸுக்கு ரெண்டு முதலாளி இருந்தா, ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு ப்ரொஃபஸர் இருந்தா, ரெண்டு பிரின்சிபால் இருந்தா, அப்ப அது வந்து நிர்வாகம் நடக்காது. இந்த ஒரு உண்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். படைத்ததில்ல அல்லாஹ் ஒருவன் தான். இந்த விஷயத்துல யாரும் கூட்டாளி கிடையாது, இந்த காரியத்தை யாருமே செய்யல. அல்லாஹ் 23வது அத்தியாயம் 91வது வசனத்தில் கூறுகிறான், ஒமா கான மாஹும் இன் இலா, அல்லாஹ் ஒருவனுடன் வேற எந்த கடவுளும் இல்லை, வணங்க தகுதியானவர் யாருமே கிடையாது, அல்லாஹை மட்டும்தான் நீங்க வணங்கணும். அப்படி இருந்தா என்ன நடக்கும்? அல்லாஹ் ஒரு இறைவன், அல்லாஹோட இன்னும் ரெண்டு மூணு பேர் இறைவன்களாக இருக்கிறாங்க, அப்ப என்ன நடக்கும்? இதல்ல தஹப குல்லு இலாஹின் பிமா ஹலக, ஒவ்வொரு இலாஹும், ஒவ்வொரு இறைவனும் தான் படைத்ததை கொண்டு சென்று விடுவார்கள். அதான் நடக்கும். வா நம்ம அல்லாஹ் நீ வா, நான் யார் யாரெல்லாம் படைச்சனா நீ எனக்கு பின்னாடி வா, நீ அங்க போற, அந்த இலாக உன்னை படைச்சாரு, நான் தானே படைச்சேன், வா. அவர் என்ன செய்வாரு? அவர் படைச்ச ஆட்களை எல்லாம் கூட்டு போவார். அப்ப இங்க போட்டி நடக்கும். அலா பாலுகும் அலா பாலின், அந்த கடவுள்களில் ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை மிகைக்கும், உனக்கு மேலனா அப்படின்னு வருமா வராதா? அப்ப இந்த மாதிரி வந்து சாத்தியமே இல்ல. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூயவன், இது இழிவு. இது வந்து என்னது? ஒரு பலகீனம், ஒரு இழிவு. சுபஹான் அல்லாஹ் அம்மா யசிஃபூன், இவர்கள் சொல்லுகின்ற கருத்தை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ்வுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அது மாதிரி 21வது அத்தியாயம் 22வது வசனம் அதுலயும் அல்லாஹ் கூறுகிறான், லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லா, இந்த வானத்திலையும் பூமியிலையும் அல்லாஹ் அல்லாத கடவுள்கள் ஏதேனும் இருக்குமேயானால், இருந்திருந்தால், அல்லாதான் ரப்புலா இருக்கிறான், அல்லாதான் வணக்கத்துக்குரியவனா இருக்கிறான், ஒரு பேச்சுக்கு வானத்திலையும் பூமியிலையும் அல்லாஹ் அல்லாத வேறு பல கடவுள்கள் இருக்குதுன்னு வச்சுக்கிருவோம், அல்லாஹ் அப்படி சொல்றான், இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? ல ஃபசதத்தா, வானம் பூமி எல்லாம் இப்ப ஒழுங்கா இருக்கு, அதெல்லாம் கெட்டு குட்டியச்சோரா போயிரு, நாசமா போயிரும். இப்ப கரெக்டா வானம் இருக்கு, பூமி கரெக்டா சுத்துது, சூரியன் அது வேலையை கரெக்டா செய்யுது, மரங்கள், செடி கொடிகள், உயிரினங்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகள் அவ்வளவு அதனுடைய வேலைகளை கரெக்டா செய்யுது. ஏன்? அதுக்கெல்லாம் எஜமான் ஒருத்தவன் இருக்கிறனால. பல இறைவன் இருந்தா என்ன நடக்கும்? ஒவ்வொரு இறைவனும் அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. அப்ப இந்த செட்டப் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி 17வது அத்தியாயம் 42வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லவ்கான மாஹு ஆலிஹத்துன் கமா யகூலூன், இவங்க சொல்ற மாதிரி பல கடவுள் உலகத்தில் இருக்குமே ஆனால், படைத்ததிலேயே பல, படைச்சதே பல இறைவன், உலகத்தில் உள்ள அவ்வளவு படைப்புகளையும் உருவாக்கியதே பல இறைவன், இப்படி இருக்குமே ஆனால், இதல் லபுத்தகவு இலாதில் அரிசி சபீலா, அரிசுடைய அல்லாவிடத்தில் அவர்கள் போட்டிக்கு வந்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வோட யாருமே போட்டிக்கு போட முடியாது, அவனை மிகைத்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுதான் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அந்த தன்மையில இணை வைக்கிறது. அல்லாஹ் தானே படைச்சிருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவர் படைச்சாரு, இவர் படைச்சாரு, இவர் உருவாக்குவாரு என்று நம்புவது அது இணை வைப்புல வந்து விடும். அதுபோல அல்லாஹ்வுக்குன்னு சில இயல்பான குணாதிசயங்கள் இருக்குது. இப்ப நம்ம சொன்னது வந்து அல்லாஹ்வுடைய செயல்பாடு. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அது என்னது? படைக்கிறது அல்லாஹ்வுடைய செயல்பாடு. படைத்து பரிபாலிப்பது அல்லாஹ் செய்யக்கூடிய பணி, அல்லாஹ் செய்யற வேலைகள். இதுல வந்து இணை வைப்பு என்னங்கிறத நம்ம பார்த்தோம். இது அல்லாஹ் ஒருத்தன் தான் செய்யறான், வேற யாருமே செய்யல. வேற யாரையாவது கொண்டு வந்து இந்த வேலையை செய்யறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப என்னவாயிரும்? இணை வைப்பாயிரும். மலை இறக்குறவ யாரு? இந்த வேலையை யாரு செய்யற? அல்லாஹ் தான் செய்யறான். இப்ப யாராவது அப்துல் காதர் ஜெயிலானி மலை இறக்குவார்னு சொல்லிட்டா, அப்போ அல்லாஹ்வுடைய இந்த செயல் அல்லாஹ் தான் செய்யற, வேற யாரும் செய்யல. அப்துல் காதரும் ஜெயிலானி செய்யல, சாவலும் இது பாதுஷாவும் செய்யல, யாருமே செய்யல. ஆனால் அவன் அல்லாஹ்வுடைய இந்த தன்மையில அல்லாஹ்வுடைய இடத்துக்கு இவரை கொண்டு வந்து விட்டான், அல்லாஹ்வுக்கு நிகராக கருதி விட்டார், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார். குழந்தை பாக்கியத்தை தருவது யாருடைய வேலை? அது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் தானே குழந்தை பாக்கியத்தை தருவான். இப்ப மக்கள் நினைக்கிறாங்க, இந்த தர்காவுக்கு போனா, இந்த இறந்து போன ஆள்கிட்ட கேட்டா குழந்தை பாக்கியை கிடைச்சிரும் இப்படின்னு நம்புறாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள். அல்லாஹ் மட்டும் செய்யக்கூடிய காரியங்களை உலகத்துல யாரும் செய்ய முடியாது, அவன் தான் செய்யறான். அந்த மாதிரி வேலைகள்ல இவரும் செய்வாரு, அவரும் செய்வாரு என்று நம்பிவிட்டால், அப்போ படைப்பினங்களை நம்ம அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுட்டோம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டோம், அது ஷிர்க்காகி விடுகிறது என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி அடுத்து அல்லாஹ்வுடைய, இப்ப நம்ம சொன்னது அல்லாஹ்வுடைய செயல்பாடுகள், படைத்து பரிபாலித்தல், அதுல இணை வைப்பு வருது. இப்ப அடுத்து என்ன, அல்லாஹ்வுடைய இயல்பான குணாதிசயங்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகள். எப்படின்னா, அல்லாஹ் 6வது அத்தியாயம் 103வது வசனத்தில் கூறுகிறான், லா துதுரிக்குல் அபுசாரு வஹுவ யுதுரிக்குல் அபுசார், பார்வைகள் அவனை அடையாது ஆனால் அவனும் பார்வைகளை அடைகிறான். அல்லாவை நம்ம பார்க்க முடியாது, ஆனா நம்ம என்ன செய்யறோங்கிறது அல்லாஹ் என்ன செய்யறான், பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்ப அல்லாஹ் பார்க்கிறான். லைஸ கமிஸ்லி ஹிஷையின் வஹுவ சமீஉல் பசீர், அல்லாவை போன்று எதுவும் இல்லை ஆனால் அவன் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், ஆனா அவனை மாதிரி எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ சில பேருக்கு ஒரு குழப்பம் வரலாம், அல்லாவும் பார்க்கிறான், அல்லாவும் கேட்பதாக திருமறை குர்ஆன்லே கூறுகிறான், நம்மளும் பார்க்கிறோம், நம்மளும் கேட்கிறோம், அப்ப இணை வைப்பு வருதே. அல்லாஹ் மாதிரி எதுவுமே இல்லை, அல்லாஹ்வுக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு நம்ம நம்புறோம், ஆனா அல்லாஹ்வும் பார்க்கறான் நம்மளும் பார்க்கறோம்னா அப்ப சமமாவில் வருது. அல்லாஹ்வும் கேட்கிறான் நம்மளும் காதால கேட்கிறோம்னு சொன்னா, இந்த இடத்துல அல்லாஹ்வோட நம்ம ஈக்குவல் ஆகிற மாதிரி வருதே அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரலாம். அப்படி அல்ல. நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்கள்ல இந்த ஒப்பு அறவே வராது, படைக்கிறது உருவாக்குறது அதுல கிடையாது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா, பார்க்கறதுங்கிறதுல ஒன்னா இருந்தாலும் பார்க்கக்கூடிய முறையில, பார்க்கிற தன்மைகள்ல, கேட்கிற முறைகள்ல ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ் பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்கறது இல்ல, நம்ம பார்க்கிற மாதிரி அல்லாஹ் பார்க்கல, ஆனா ரெண்டு பேரும் பார்க்கறோம். அல்லாஹ் கேட்கிற மாதிரி நம்ம கேட்கல, அவன் கேட்கறதுக்கும் நம்ம கேட்கறதுக்கும் மத்தியில மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது, மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இதை நம்ம நம்பும் போது அது ஷிர்க் கிடையாது. அது என்ன வேறுபாடுகள்? இப்ப உதாரணத்துக்கு நம்ம எப்படி பார்ப்போம்? இந்த வெளிச்சம் இருந்தாதான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? இருட்டா இருந்தா நமக்கு கண்ணு தெரியுமா? இதுதான் நம்ம பார்க்கிற முறை. ஆனா அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? இருட்டில் இருந்தாலும் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். இது நமக்கு இயலாது, அல்லாவுக்கு இயலும். நம்முடைய பார்வை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் போகும். இப்போ இங்கே நீங்கள் இருக்கிறீங்க, இந்த சுவர் வரைக்கும் பார்ப்பீங்க. இந்த சுவத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது அது யாருக்காவது தெரியுமா? அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்முடைய கண்ணுக்கு இடையில ஏதாவது ஒரு திரையோ ஒரு சுவரோ தடுப்போ வந்துருச்சுன்னா அந்த தடுப்புக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இதுதான் நம்ம பார்வை. நம்ம பார்வையை வந்து ஏதாவது ஒரு தடுப்பு வந்து தடுத்துரும். ஆனால் அல்லாவுடைய பார்வை ஏதாவது தடுக்குமா? நம்ம ஒரு ரூமுக்குள்ளே தனியாக அறைக்குள்ளே ஒரு காரியத்தை செய்கிறோம், யாருமே இல்லை, சுற்றி சுவர் இருக்குது, அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லாஹ் பார்ப்பானா இல்லையா? அல்லாஹ் பார்ப்பான், நம்ம பார்க்க முடியுமா? அப்போ இது வித்தியாசம் இருக்குது. இப்படி பார்க்கறதுல வித்தியாசம், நிறைய வித்தியாசம். அது மாதிரி கேட்கறது, நம்ம எப்படி கேட்போம்? இந்த சத்தம் போட்டு பேசினாதான் உங்களுக்கு விளங்கும், சத்தம் போட்டு பேசினாதான் உங்களுக்கு விளங்கும். அதுதான் நம்முடைய கேட்கும் திறன். ஆனால் அல்லாட்ட எப்படி கேட்குறோம்? அல்லாட்ட துவா செய்கிறோம். எப்படி துவா செய்கிறோம்? இந்த மைக்கு போட்டு இப்போ கத்துற மாதிரி, இது மாதிரி தான் அல்லாட்ட கத்துறோமா? யாரெல்லாம் எனக்கு அதை கூட இதை கூட உடம்பு முடியலை, எனக்கு ஹிதாயத்தை கொடு, ஈமான்ல உறுதியோட இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு நம்ம அல்லாட்ட கேட்குறோம். சத்தம் போடுவோமா சத்தம் போட மாட்டோமா? சத்தம் போட மாட்டோம். ஏன்னா அது அல்லாவுக்கு தெரியும். அலிமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளதே அவன் அறியக்கூடியவன். இன் துபுது மாஃபி அன்புசிக்கும் அவ் துஃபூஹு யஅலமுஹுல்லாஹ், உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் வெளிப்படுத்தினாலும் அதை அல்லாஹ் அறிவான். இதெல்லாம் நமக்கு தெரியாது. யஅலமு காயினத்தல் அயுன் வமா துஃபி சுதூர், கண்கள் மோசடி கண்ணை கூட அல்லாஹ் அறிவான். இந்த கண் என்ன சிந்திக்குது, இந்த கண் எப்படி பார்க்குது, ஏன் இந்த கண் இப்படி இருக்குது, இவன் என்ன நினைக்கிறான், உள்ளங்களில் மறைத்திருப்பதையும் அறியக்கூடியவன். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்ந்தாலும் அதையும் அல்ல அறியக்கூடியவன். உமா யஸ்ப அன் ரப்பிக்க மிஸ்காலி தர்ரா, ஒரு அணுவு கூட அல்லாஹ்வுடைய அறிவை விட்டு மறையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் கேட்கறது வேற. அது மாதிரி நம்ம நான் பேசுறது நீங்க புரியணும்னா உங்களுக்கு மொழி தேவை இல்லையா? தமிழ் மொழி தெரியும், அதனால எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் அதாவது பங்காளி மொழியில இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு விளங்குமா? புரியாது. இது நம்ம புரியக்கூடிய முறை. ஆனால் அல்லாஹ்வுடைய தன்மை எப்படி? அல்லாஹ்வுக்கு மொழியே கிடையாது. பாகிஸ்தானி பாகிஸ்தான் மொழியில் கேட்டாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஹிந்தி மொழி பேசுகிற ஹிந்தியில் கேட்டாலும் தெரியும். இங்கிலீஷ் பேசுகிறவ இங்கிலீஷில் கேட்டாலும் தெரியும். யார் எந்த மொழியில் கேட்டாலும் அதை புரியக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்குது. ஆனால் நமக்கு இருக்குதா? இல்லை. ஏன் ஒரு மொழியே இல்லை, ஒரு ஊமை அல்லாட்ட பேங்கிறான், நமக்கு விளங்காது. அல்லாஹுக்கு விளங்குமா இல்லையா? அல்லாஹுக்கு புரியும். இப்படி கேட்கறதுல வித்தியாசம் இருக்குது. இப்ப யாராவது ஒரு ஆளு நான் பார்க்கற மாதிரி நீ பாப்பன்னு சொன்னா அது சிறுக்கில் வராது. நீங்க பார்க்கற மாதிரி தான் நான் பார்க்கறேன், நான் பார்க்கற மாதிரி நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா இது இணை வைப்பு இல்லை. இப்ப என்ன பிரச்சனை? அல்லாஹ் பார்க்கற மாதிரி இவர் பாப்பாருன்னு சொல்லிட்டு அது இணை வைப்பாயிரும். அல்லாஹ் எப்படி எல்லாத்தையும் பார்க்கறான்? அவனுடைய பார்க்கிற தன்மையில எந்த பலகீனமும் இல்லை, எந்த தடையும் இல்லை. இது மாதிரி இவர் பார்ப்பார் என்று சொன்னா இணை வைப்பாயர். நானும் கேட்கிறேன், அல்லாவும் கேட்கிறான்னு சொன்னா இணை வைப்பு இல்லை. அல்லாஹ் கேட்கிற மாதிரி நான் கேட்பேன், அல்லாஹ் கேட்கிற மாதிரி இவர் கேட்பாரு. சத்தம் போடாம பேசினாலும் இவருக்கு விளங்கிரும். மனசுக்குள்ள உள்ளதெல்லாம் இவர் அறிஞ்சுக்கிடுவாரு. ஒரே நேரத்தில் பல பேர். இப்ப நான் சொல்றது நீங்க விளங்குறீங்கன்னா, நான் ஒரு ஆளா இருந்தா பேசினாதான் உங்களுக்கு விளங்கும். நான் தனியாலாம் பேசுகிறேன், அப்போ உங்களுக்கு புரியுது. இதே இது நாங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு உங்கள்கிட்ட பேசுனா, ஒரே நேரத்தில் ஆளுக்கு ஒரு மைக்கை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறோம், புரியுமா உங்களுக்கு? விளங்காது. ஒரு நேரத்தில் ஒரு ஆளுடைய பேச்சை தான் நம்ம கேட்க முடியும். இதுதான் நம்ம கேட்கக்கூடிய சக்தி, நம்முடைய புரியும் திறன். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நேரத்தில் உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்கள், உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு ஒரே நேரத்தில் கையேந்துறாங்க. அத்தனை கோடி மக்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய உள்ள குமுறல் என்ன, அவங்க எதை நம்மகிட்ட வெளிப்படுத்துறாங்க, இது அவன் என்ன செய்வான் அறிவான். அப்ப யாராவது இந்த மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லாட்ட வந்து இவர் வந்து அல்லாஹ் கேட்கிற மாதிரி கேட்பாரு, அல்லது அல்லாட்ட கேட்கிற மாதிரி போய் கேட்கிறாங்க, மனசுக்குள்ள கோரிக்கை வைக்கிறாங்க ஒரு ஆள்கிட்ட, அப்படின்னா அது சிறுக்கு தானே? ஒரே நேரத்தில் பல பேர் சேர்ந்து கொண்டு ஒரு ஆள்கிட்ட பேசுறாங்க, அப்ப அது சிறுக்கு தானே, இணை வைப்பு தானே? ஒரு ஆளுக்கு எல்லா மொழியும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க, மொழியே இல்லாட்டினாலும் புரிஞ்சுக்கிடுவாருன்னு நினைக்கிறாங்க. அப்ப இவர் அல்லாஹ் கேட்கிற மாதிரி கேட்பாருன்னு நம்பிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தன்மை அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதுதான் இணை வைப்பு. இது வந்து என்ன, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் வைக்கக்கூடிய இணை வைப்பு. அது மாதிரி மறதி, மனுஷனாலே மறதி இருக்கும். மறதி இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. அல்லாஹ்வுக்கு தான் மறதியே இல்லை. யாராவது ஒரு ஆள், இவருக்கு மறதியே கிடையாதுங்க, இவர் எதுவுமே மறக்க மாட்டார் இப்படி சொன்னால் அதுவும் இணை வைப்பாயிரும். ஏன்னா அது அல்லாஹ்வுடைய சிஃபத்து. மனுஷனா நம்ம தூங்கத்தான் செய்வோம், தூங்காமல் யாருமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் சில பேர் தூங்காமல் இருப்பாங்க தற்காலிகமாக, ஏன்னா அவங்களுக்கு நோயாக இருக்கும். அவங்க பிற்காலத்தில் ஒரே தடியாக தூங்கிடுவாங்க. தூங்காமல் இருந்தால் என்ன நடக்கும், மௌத்து தான், அது பலஹீனம். தூங்காமல் என்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்போ இவருக்கு தூக்க தூங்க பல நாள் இவர் தூங்கவே மாட்டார், அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ளவர் சொன்னால் அது இணை வைப்பாக போயிடும். அது மாதிரி ஹை, நிலைத்து நிற்கக்கூடியவன், அழிவே கிடையாது, மௌத்தே கிடையாது, இது அல்லாஹ்வுடைய சிஃபத்து. இந்த மாதிரி தன்மை உலகத்தில் யாருக்காவது இருக்குதா? குல்லு ஷைன் ஹாலிக்கும் இல்லா வஜ்ஹா, அல்லாஹ்வை தவிர உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்து போகக்கூடியது, நாசமாகக்கூடியது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ இதுதான் படைப்பினத்தினுடைய தன்மை. அப்போ ஹையுடைய தன்மை படைப்பினங்களில் யாருக்காவது இருக்குது, அல்லாஹ்வுடைய தன்மை யாருக்காவது இருக்குது, இது அழிஞ்சே போகாது, இவர் அழியவே மாட்டார் என்று சொன்னால் அதுவும் என்னவாயிரும், இணை வைப்பாயிரும். அது மாதிரி நம்மளால் தேவை உள்ளவர்கள், அல்லாஹ் என்ன, அஸ்ஸமது. அல்லாஹ்வுடைய பண்பு என்ன, அஸ்ஸமது. அவன் தேவைகளற்றவன். நமக்கு பசி இருக்குது, மனைவி தேவைப்படும், குழந்தைகள் தேவைப்படும், ஓய்வு தேவைப்படும், இப்படி நிறைய தேவைகள் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. யாராவது ஒரு ஆளை, இவருக்கு எந்த தேவையும் இல்லை, இவர் சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார், குடிக்க மாட்டார், மனைவி தேவையில்லை, புள்ள தேவையில்லை, ஓய்வு தேவையில்லை, எதுவுமே இல்லை, நோய் வராது, இப்படின்னு யாருக்காவது ஒரு ஆள் இருக்குன்னு நினச்சிட்டாங்கன்னா அப்போ அல்லாஹ்வுடைய தன்மையை இவருக்கு கொடுக்குறாங்க. இதுதான் இணை வைப்புங்கிறது. மொத்தத்தில் அல்லாஹ் மாதிரி யாருமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தன்மை யாருக்குமே இல்லை என்று நாம் தெளிவாக நம்ப வேண்டும். இது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில், தன்மைகளில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. இப்போ ரெண்டு விஷயத்தை நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கோம். என்ன, இந்த இணை வைப்பு எங்கெங்கே வரும்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய செயல்பாடுகள், மொதல் அல்லாஹ்வுடைய செயல்பாடுகள், படைத்து பரிபாலித்தல். இதில் அல்லாஹ் மட்டும்தான் இந்த காரியங்களை செய்கிறான். சூரியனை படைச்சது, மலையை இறக்கிறது, உலகத்தில் நம்மளை படைச்சது, நமக்கு தேவையான அவ்வளவு அம்சங்களையும் உலகத்தில் ஏற்படுத்தினது, இது அல்லாஹ்வுடைய செயல்பாடு. இதை வேற யாரும் செய்யலை, வேறு யாராவது இதை செய்கிறார்கள் என்று நம்பிவிட்டால் அப்போ அது இணை வைப்பாகிவிடும். படைத்து பரிபாலித்தலில் இணை வைப்பு வரக்கூடாது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய இயல்பான தன்மைகள், தூக்கம் இல்லை, மறதி இல்லை, சோர்வு இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, அனைத்தையும் அறியக்கூடியவன், என்றும் நிலைத்து வாழக்கூடியவன், இந்த தன்மைகளில் அவனை மாதிரி யாருமே கிடையாது. வேற யார்கிட்ட இந்த தன்மை இல்லை. யாருக்காவது இந்த தன்மை இருக்கிறது என்று ஒருவர் நம்பிவிட்டால் அதுவும் இணை வைப்பாயிடும். இது ரெண்டும். இனி அடுத்து சொல்ல போனது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் தான் நிறைய மக்கள் தவறு செய்கிறாங்க. பல பேர் அல்லாஹ் தான் படைக்கிறான், நம்மளை படைச்சவன் அல்லாஹ் தான், மழை நீரை தரக்கூடியவன் அல்லாஹ் தான், அவன் தான் உயிர்ப்பிக்கக்கூடியவன், அவன் தான் நம்மளை மௌத்தாக்கக்கூடியவன், அதை ஒத்துக்கிடுவாங்க. மறதி அல்லாஹ்வுக்கு தான் வராது, நமக்கு வரும். அல்லாஹ்வுக்கு தான் பலகீனம் இல்லை, நமக்கு பலகீனம் இருக்குது, இதையும் ஒத்துக்கிடுவாங்க. ஆனால் அவங்க முஷ்ரிக்காகக்கூடிய தருணம் இந்த மூணாவது விஷயத்தில் வந்துடும். என்ன தெரியுமா, இபாதத். வகலா ரப்புக்கு அல்லாஹ் தஅபுது இல்லா ஐயா, அல்லாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். இபாதத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செலுத்தணும், வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் வணக்கம் கிடையாது. யாஹலல் கிதாப், வேதமுடையவர்களே, தாலவ் இலா கலிமத்தின் சவாயும் பைனனா ஓ பைனக்கும், உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு பொதுவான ஒரு கொள்கை இருக்கிறது, அந்த கொள்கையின் பக்கம் வாருங்கள். அந்த பொதுவான கொள்கை என்ன, அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நம்ம உணங்கக்கூடாது. வலா நுஷ்ரிக்க பிஹி ஷைஆ, அவனுக்கு நிகராக யாரையும் நாம் கருதக்கூடாது. அப்ப அல்லாவை வணங்கணும். அந்த அல்லாவை எப்படி வணங்கணும், அவனுக்கு இணை கற்பிக்காமல், அந்த வணக்கத்தை கொண்டு போய் அடுத்தவருக்கு செய்யாமல், அல்லாஹ்வுக்கு மட்டும் வணக்கத்தை செய்ய வேண்டும். இந்த கொள்கைக்கு பாருங்கள், வலா எத்தகைத பாலுனா பாலன் அர்பாபம் மிந்தூனில்லா, நம்மில் சிலர் சிலரை விட்டு கடவுள்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அழைப்பு விடுகிறான். இது மூணாவது விஷயம். அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான், அந்த ரபுல் ஆலமீன் இப்படிப்பட்ட உயர்வான குணத்துக்குரியவனாக இருக்கிறான். இது ரெண்டு முடிஞ்சிருச்சு. இப்படி அல்லாஹ் இருக்கிறனால நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன? அல்லாஹ்வை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும், நம்ம செய்ய வேண்டிய காரியம். இதுல அல்லாஹ்வுக்கு மட்டும் செலுத்தக்கூடிய இந்த வணக்கத்தை, அல்லாஹ்வுடைய படைப்பிடங்கள் யாருக்காவது இந்த வணக்கத்தை நாம் செலுத்தி விட்டால், வணங்கிவிட்டால், அப்ப அதுவும் இணை வைப்பாய், அல்லாஹ்வுக்கு அவங்களை ஈக்குவல் ஆக்கிட்டோம் என்ற நிலை வருகிறது. இதை பற்றி அல்லாஹ் 40வது அத்தியாயம் 60வது வசனத்தில் கூறுகிறான். 40வது அத்தியாயம் 60வது வசனம், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபுலக்கும், உங்கள் இறைவன் சொல்கிறான், என்னை நீங்கள் அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். என் வணக்கத்தை விட்டு பெருமடிக்கக்கூடியவர்கள் நரகத்தில் நுழைவார்கள். இந்த வசனத்தை நல்ல நீங்க கவனிங்க. ஏன் இந்த வசனத்தை சொல்றேன் தெரியுமா? அல்லாவுக்கு இபாதத்துல இணை வைக்க கூடாது. இபாதத்தை அல்லாவுக்கு மட்டும் செலுத்த வேண்டும், வணக்கத்தை அல்லாவுக்கு மட்டும் செலுத்த வேண்டும். அல்லாவை தவிர உலகத்துல யாருக்குமே வணக்கத்தை செலுத்த முடியாது. வானவர்களா இருந்தாலும் செலுத்த முடியாது, நபிமார்களா இருந்தாலும் வணக்கம் கிடையாது, நல்லடியார்கள் ஆனாலும் வணக்கம் செலுத்த முடியாது. வணக்கம் என்பது படைத்த ஒருவனுக்கு மட்டும்தான், பலகீனங்கள் இல்லாத உயர்வான தன்மைகளுக்கு உரியவனுக்கு மட்டும்தான், அது அவனுக்கு மட்டும்தான் வணக்கம். இங்க வணக்கம்னா என்ன, அதுதான் முக்கியம். இதை எல்லாரும் ஒத்துக்கிடுவாங்க. நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துல அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய கூட்டம் இருக்குது இல்லையா, இணை வைப்பை நியாயப்படுத்தக்கூடிய போலி அறிஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இதை ஒத்துக்கிடுவாங்க. எதை ஒத்துக்கிடுவாங்க? ஆமா, வணக்கத்தை அல்லாவுக்கு மட்டும்தான் செலுத்தணும், அல்லாவை மட்டும்தான் வணங்கணும், அதையும் ஒத்துக்கிடுவாங்க. ஆனா எங்க மிஸ்டேக் செய்வாங்க, வணக்கம்னா எது? அதான் நாங்க அல்லாவுக்கு மட்டும் தானே தொழுகிறோம், நாங்க கபர் பார்த்து தொழுகிறோமா, ஷால் அமீத் பாதுஷாவுக்காண்டி தொழுகிறோமா, அப்துல் காதர் ஜெயிலானிக்காண்டி தொழுகிறோமா, எந்த அவுளியாவுக்காக தொழுகிறோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வணக்கம் என்றால் எது, வணக்கத்துக்கு இலக்கணம் என்ன, அதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்னை நீங்கள் அழையுங்கள், என் வணக்கத்தை செய்யாமல், எனக்கு வணக்கம் செய்யாமல் யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். அழையுங்கள், எனக்கு வணங்குவதை விட்டும் நீங்கள் பெருமை அடிக்காதீர்கள். அப்ப அல்லாஹ் அழைப்பதை என்னன்னு சொல்லி காட்டுறான், வணக்கம் இபாதத் என்று சொல்லுகிறான். துவா செய்வதுதான் இபாதத். இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து காட்டிவிட்டு சொன்னார்கள். திருமிதியில, சுனனு திருமிதியில் 2895வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நபி அவர்கள் ஓதிவிட்டு சொன்னார்கள், அத்துவாவு ஹுவல் இபாதா, துவாதான் இபாதத், பிரார்த்தனை தான் வணக்கம். போய் பிரார்த்தனை செய்யறோம் இல்லையா, நம்முடைய பலகீனத்தை சொல்றோம், யாரெல்லாம் எனக்கு அது முடியல, இது தேவைப்படுது, அதை கொடு, இதை கொடு என்று அல்லாவிடத்துல கேட்கிறோமே, இந்த பிரார்த்தனை தான் வணக்கம். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்கிறான், என்னை அழையுங்கள், எனக்கு இபாதத் செய்யாமல் பெருமை அடிக்காதீர்கள், எனக்கு என்னிடத்துல துவா செய்யாமல் பெருமை அடிக்காதீர்கள். துவாவும் இபாதத்தும் ஒண்ணு என்று அல்லாஹ் சொல்கிறான். அதையே நபிகளாரும் சொன்னார்கள், அத்துவாவு ஹோல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம். நம்ம தொழுக வணக்கங்கிறோம், ஏன் தொழுக வணக்கங்கிறோம்? தொழுகையினாலே அரபியில் என்ன அர்த்தம், டிக்ஷனரியில் என்ன மீனிங், துவான் தான் அர்த்தம். ஏன்னா நம்ம தொழுகையில் என்ன செய்யறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ் புகழ்றோம் இல்லையா, அகிலத்தின் அதிபதி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், மறு தீர்ப்பு நாளின் அதிபதி, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை எல்லாம் சொல்லிட்டு அவர் ரப்பு என்பதையும் சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்யறோம்? இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு வளர்க்கிறான். ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்ங்கிறவன் யாரு? அகிலத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், படைத்தவன், அவனுடைய சிஃபத்தை அல்லாஹ் அடுத்து சொல்றான், ரஹ்மான், அளவற்ற அருள், உலகத்துல யாரும் அளவற்ற அருள் காட்ட முடியாது. அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையவன், அந்த நிகரற்ற அன்பு உலகத்துல யாரிடத்திலையும் இல்ல, அந்த சிஃபத் அல்லாட்ட மட்டும் இருக்குது. மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. இந்த தன்மை உலகத்தில் யாருக்கும் இல்லை, அல்லாவிடத்தில் மட்டும் உள்ள அதிகாரம். இந்த ரெண்டு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய சிஃபத்தையும் சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய ருபூபியத்து, அல்லாஹ்வுடைய படைத்தல் செயல்பாடுகள் இதையும் சொல்லிவிட்டு அடுத்து மூணாவது தௌஹீத, மூணாவது விஷயத்துல சிர்க் வரக்கூடாதுன்னு சொன்னமே அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். உன்னையே வணங்குகிறோம், உன்னையே வணங்குகிறோம்னா அதனுடைய அர்த்தம் என்ன, இபாதத்துடைய பொருள் என்ன? இய்யாக நஸ்தயீன், உன்னிடமே உதவி தேடுகிறோம், அதுதான் உன்னையே வணங்குகிறோம் என்பதுடைய அர்த்தம் என்று அல்லாஹ் நமக்கு விளக்குகிறான். அப்ப இபாதத்துல என்னன்னு விளங்குதா? சும்மா அல்லாஹ் இன்னைக்கு நிறைய கூட்டம் அல்லாஹ்தான் வணங்குறோம் சொல்லி அவுளியாக்கிட்ட போய் உதவி தேடுறது, இறந்து போனவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்யறது, அவரை இவரை அழைக்கிறது, நாங்க அல்லாஹ்தானே வணங்குறோம், நீ அல்லாஹ் அல்லாதவரிடத்து பிரார்த்தனை செய்றியே, உன்னுடைய கோரிக்கைகளை கேட்கிறாய், உன்னுடைய தேவைகளை கேட்கிறாய், இதுதானே இபாதத்து, இதுதானே வணக்கம், அப்ப நீ அல்லாஹ் மட்டும் வணங்கலையே. இந்த வசனம் அதை தெளிவாக சொல்கிறது. அது மாதிரி இப்ப சொல்லக்கூடிய, நீ அடுத்து சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் பாருங்க, எதுக்கு சொல்றோம் தெரியுமா? நம்முடைய நாட்டுல ஒரு கூட்டம் இருக்குது, கபர் வணக்கம் செய்யக்கூடிய கூட்டம். நாங்க அல்லாஹ்தான் வணங்குவோம், தொழுகை அல்லாவுக்கு தொழுவாங்க, ஆனா தர்கால போய் கபருக்கு முன்னாடி நின்று, அவளியாவே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, உங்களுடைய அருளால எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, என் புள்ள ரொம்ப முடியாம இருக்கிறான், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான், அந்த நோயை கஷ்ட நீக்குங்க, எனக்கு செல்வத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்குது, கஷ்டப்படுறேன், சிரமப்படுறேன், தொழில் சரியா இல்லாமல் இருக்குது, உங்களுடைய கிருபையால் அதை நீங்கள் சரி பண்ணி கொடுங்க. இப்படி தர்காவுக்கு போய் தாயத்தை கொண்டு வந்து கல்லாவில் போடுறது, விபூதியை கொண்டு வந்து போட்டால் நல்ல வியாபாரம் வரும் நம்புறது, தர்காவில் போய் உட்காந்தா நோய் குணமாகும் நினைக்கிறது, அங்கே போயிட்டு வந்தோம் சொன்னால் நம்ம குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் நினைக்கிறது, அங்க போய் கையேந்துறது, இதுதானே இணை வைப்பு. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இபாதத் என்பது பிரார்த்தனை, அல்லாஹ்ட்ட மட்டும்தான் நீ பிரார்த்தனை செய்யணும், அல்லாஹ் தவிர யார்ட்டையும் நீ கையேந்த கூடாது, பிரார்த்திக்க கூடாது, யார்ட்டையாவது பிரார்த்தனை செஞ்சேனா நீ அவரை வணங்கத்தான் செய்கிறாய். அப்ப இபாதத்தில் அல்லாஹ்வுக்கு நிகராக ஒருவரை நீ கருதி விடுகிறாய், இதை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இப்ப பாருங்க, இனி அடுத்து வரக்கூடிய வசனங்கள்லாம் பாருங்க, துவா இபாதத் ரெண்டையும் அல்லாஹ் சேர்த்து சேர்த்து சொல்லுவான். துவா தான் இபாதத் என்பதை அல்லாஹ் எப்படி விளக்குகிறான் பாருங்க. ஆறாவது அத்தியாயம் 56வது வசனம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னி நுஹீது அன் அபுதல்லதீன தத்உன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களை நான் வணங்க கூடாது என்று நான் தடை செய்யப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களை நான் வணங்க கூடாது. நீங்க அழைக்கிறீங்க, அப்படி நான் அழைத்தால் நான் அவர்களை வணங்கி விடுவேன். நீங்கள் அழைத்தவர்களை வணங்குகிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், பிறரை அழைப்பது அல்லாஹ் அழைக்கிற மாதிரி அழைக்கிறது, அழைக்கிறதுனா அதுவும் விஷயம் இருக்கு. நம்ம கூப்பிடுறோம், வாங்க அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான் இப்படிங்கிறோம், இதுவும் அழைக்கிறது தான், யா அல்லாஹ் அப்படின்னு அழைக்க, இதுவும் அழைக்கிறது தான், ரெண்டு ஒன்னா, பார்க்கறதுல வித்தியாசம் இருந்த மாதிரி, கேட்கறதுல வித்தியாசம் இருந்த மாதிரி, இதுலையும் வித்தியாசம் இருக்குது. எறும்பு நடக்குது, நம்மளும் நடக்கிறோம், நம்ம நடக்கிறோம், எறும்பு நடக்குது, ரெண்டு ஒன்னா. அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு மத்தியிலேயே எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது, அப்ப படைத்தவனுக்கும் படைப்பினங்களுக்கு மத்தியிலே எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கும். இப்ப நம்ம ஒரு ஆளை கூப்பிடுறோம், அதுக்கு அல்லாஹ் அழைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு, அதை நம்ம உங்களுக்கு ஏற்கனவே விளக்கணும், சத்தம் போட்டு கூப்பிடணும் அப்பதான் அவருக்கு வழங்கும், மனசுக்குள்ள உள்ளது விளங்காது, அவருக்கு தெரிஞ்ச மொழியில கூப்பிடணும் அப்பதான் அவருக்கு புரியும், ஒரு ஆள் கூப்பிடணும், ஒரு நேரத்துல பல பேர் அவரை அழைத்தால் அவருக்கு விளங்காது, அவருக்கு எது இயலுமோ அதை செய்ய சொல்லி கூறணும், அப்பதான் அது அவருக்கு முடியும். இந்த மலையை பறக்க வைங்கன்னு சொன்னா முடியாது, செத்து போன ஆளை உயிர் கொடுங்கன்னு சொன்னா முடியாது, நோயை நீக்குங்கன்னு சொன்னா முடியாது. அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு முடியும், இப்படி அழைப்பதுல வித்தியாசம் இருக்கிறது. இதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 13வது அத்தியாயம் 36வது வசனத்தில் சொல்கிறான், குல் நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா உமிர்த்த நஅபுதல்லாஹ் வலா உஷ்ரிக பிஹி, நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கிறான், அல்லாஹ்வை நான் வணங்க வேண்டும், அவனுக்கு நிகராக யாரையும் ஆக்கக்கூடாது. அல்லாவை தவிர யாரை நான் வணங்க கூடாது என்று அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாவைத்தான் வணங்கணும், அல்லாவுக்கு நிகராக யாரையும் ஆக்கக்கூடாதுனா இதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் அடுத்த வரியில விளக்குகிறான், இலைஹி அதுஉ வ இலைஹி மாப், அவனைத்தான் நான் அழைப்பேன், அவனிடம்தான் நான் ஒதுங்குவேன், அவனிடம்தான் நான் சரணடைவேன். துன்பங்கள் வரும்போது, கவலைகள் வரும்போது, கஷ்டங்கள் ஏற்படும் போது, தேவைகள் ஏற்படும் போது அல்லாவை மட்டும்தான் நீ அழைக்க வேண்டும், அவனை மட்டும்தான் நீ சார்ந்திருக்க வேண்டும். இதுதான் நீ அல்லாவை வணங்குவது. அல்லாவுக்கு இணையாக எதையும் ஆக்காமல் அல்லாவை வணங்குவதுடைய அர்த்தம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் உனக்கு வர வேண்டும். அந்த நேரத்துல அந்த ஊழியா, இந்த ஊழியா, அந்த நபி, இந்த இறைத்தூதர் என்று உனக்கு வறுமையானால் அவரிடத்துல போய் நீ அழைப்பீர்களே ஆனால் அது இணை வைப்பு தான். இதுதான் அல்லாஹ் வணக்கத்துல அல்லாஹ்வுக்கு நிகராக்குறது. துவா தான் இபாதத். ஏன் இந்த துவாவை இபாதத்தை நல்லா ஆக்கி இருக்கிறான்? துவா செய், துவாவுலதான் நம்முடைய இயலாமையெல்லாம் நம்ம வெளிப்படுத்துறோம் இல்லையா. நம்ம வந்து தாழ்ந்தவங்கிறதையும், எனக்கு இயலாமை இருக்குது, எனக்கு பலகீனம் இருக்குதுங்கிறதையும், யாரெல்லாம் நீ பலம் உள்ளவன், நீ ஆற்றல் உள்ளவன், நீ சக்தி உள்ளவன், இதை முழுசா வெளிப்படுத்தக்கூடிய இடம் இது பிரார்த்தனை. அப்ப நம்ம அடிமை, அதை வெளிப்படுத்துறோம் துவாவில். நம்ம யார்கிட்ட கேட்கிறோமோ அவனை எஜமான் என்ற இடத்துல வைக்கிறோம். இதனாலதான் அல்லாஹ் துவாவை எப்படி ஆக்கியிருக்கான், அது இபாதத், அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய வணக்கம். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், 18வது அத்தியாயம் 14வது வசனம், குகைத்தோழர்கள் நம்ம எல்லாம் ஒரு 18வது சூராவில் சொல்றான்ல, குகையில சில பேர் போய் தங்குனாங்க, தௌஹீத சொல்றதுக்காக போய் தஞ்சம் புகுந்தாங்க அப்படின்னு சொல்றான்ல, அந்த நல்லடியார்கள் சொன்ன வாசகத்தை அல்லாஹ் கூறுகிறான், லன் நதுவ மின் தூனிஹி இலாஹா, அல்லாவை விடுத்து வேறு எந்த வணக்கத்துக்குரியவர்களையும் நாங்கள் அழைக்க மாட்டோம். அல்லாவை தவிர யாரையாவது அழைச்சா அவரை இலாக ஆக்கிட்டோன்னு அர்த்தம். அல்லாவை மட்டும்தான் அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரி 72வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளி வாசல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, ஃபலா தத்உ மா அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு நீங்கள் யாரையும் அழைக்காதீர்கள், அல்லாஹ்வோடு யாரையும் அழைக்காதீர்கள். அப்ப பிரார்த்தனை என்றால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும், அதுதான் இபாதத். இந்த அர்த்தத்துல திருமறை குர்ஆன்ல நிறைய இருக்கிறது. இப்போ அல்லாஹ் நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ் அல்லாதவங்களை அழைக்கிறாங்க இல்லையா, இது ஷிர்க்குங்கிறான், அல்லாஹ் இது கூடாதுங்கிறான். ஏன் கூடாது? அந்த தகுதி யாருக்குமே இல்லை. தகுதி இல்லாத ஆட்கள்கிட்ட போய் ஒரு சில காரியங்களை செய்ய சொன்னா அவனை முட்டாள்தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்ப டாக்டர் இருக்காரு, நமக்கு ஆபரேஷன் பண்ணா டாக்டர்கிட்ட போய் நிக்கலாம், அவர் என்ன செய்வார், அதுக்குரிய சாதனங்களை எடுத்து நமக்கு ஆபரேஷன் பண்ணுவார். அதே நேரத்துல இந்த முடி மலிக்கிறான்ல, சவர கத்தியை வச்சு கத்தியை வச்சுக்கிட்டு முடி மலிச்சுக்கிட்டு இருக்கிற அவன்கிட்ட போய் எனக்கு ஆபரேஷன் பண்ணி நின்றா என்ன ஆகும், அவன் லூசுன்னு சொல்லுவோம். யார்கிட்ட என்ன கேட்கணுமோ அதுதான் கேட்கணும். பிரார்த்தனைக்கு முழுக்க முழுக்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவன். நீ எதை கேட்கிற, கேட்கறது பூரா உனக்கு இயலாததை கேட்கிற. உனக்கு இயலாதது எவனுக்கு இயலும்? உன்னை படைச்சவனுக்கு தான் இயலும். இந்த வானத்தையும் சூரியனையும் சந்திரனையும் படிச்சானே, அவனுக்கு தான் அது இயலும். உன்ன மாதிரி பலகீனமான ஆட்கள்கிட்ட போய் நீ கேட்டேனா, அப்ப இது தகுதி இல்லாத ஒருவரை அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறது. இது அல்லாஹ் பல இடங்கள் நமக்கு என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். 7வது அத்தியாயம் 194வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன தத்உன மின் தூனில்லா இபாதுன் அம்சாலுக்கும், அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் உங்களை போன்ற அடியார்கள் தான். அல்லாஹ் சொல்றான், நமக்கு புரிய வைக்கிறான். அல்லாஹ் விட்டுட்டு அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்கிறியே, அவர் யாரு? உன்ன மாதிரி அடிமை. உனக்கு முடியலன்னு சொல்லிதான் நீ ஏண்ட வரணும். உன்ன மாதிரி அடிமை, உனக்கு முடியாது, அவருக்கும் முடியாது, நீ அவர்கிட்ட போய் கேட்கிற, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அது மாதிரி 35வது அத்தியாயம் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யூலிஜுல் லைல ஃபின்னஹாரி வ யூலிஜுல் நஹார ஃபில்லை, தன்னுடைய ஆற்றலை எல்லாம் அல்லாஹ் சொல்றான். இரவை பகலில் புகுத்துகிறான், பகலை இரவுக்குள் புகுத்துகிறான். வ சஹர ஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் அவன் நிர்வகிக்கிறான். குல்லு எஜ்ரிலி அஜலி முசம்மா, எல்லாமே குறிப்பிட்ட தவணை வரை ஓடுகிறது. இதெல்லாம் அல்லாஹ் செய்கிற காரியங்கள். இதெல்லாம் சொல்லிட்டு தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும், இவன் தான் உங்களுடைய ரப்பு, லஹுல் முல்கு, அவனுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? உங்களுக்கு இயலாத காரியங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அதிகாரம் அவனுக்குத்தான் இருக்கிறது. எவனுக்கு? இரவை பகலுக்குள் புகுத்தக்கூடியவனுக்கு, பகலை இரவுக்குள் புகுத்தக்கூடியவனுக்கு, சூரியனையும் சந்திரனையும் சுழலச் செய்யக்கூடியவனுக்குத்தான் உனக்கு முடியாத காரியங்களை எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அப்ப அவனை விட்டுட்டு வேற யார்கிட்ட போய் நீ கேட்கிற? நீ எப்படி நீ மற்றவர்களை அழைப்பாய்? அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ததவுன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர். எனவே அல்லாவை தவிர்த்து நீங்க யார் அழைக்கிறீங்களோ அவங்களுக்கு கடுகளவு கூட அதிகாரம் இல்லை. அதிகாரம் இவன்ட்ட இருக்கு. ஏன்? இவன் தான் இந்த காரியத்தெல்லாம் செய்யறான். நீ யார் அழைக்கிறீ? அவங்க வானத்தை படைச்சாங்களா, பூமியை படைச்சாங்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறான், இன் ததஉஹும் லா யஸ்மவு துஆஅக்கும், அவர்களை நீங்கள் அழைத்தால் உங்களுடைய அழைப்பை கேட்க கூட மாட்டாங்க. நீ சொல்றது அவன் காதல கூட உழுகாது. வலவு சமயம் ஒரு பேச்சுக்கு கேட்டால் கூட மஸ்த ஜாபுலக்கும், உங்களுக்கு அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். உங்களுடைய கோரிக்கை நிவர்த்தி செய்ய முடியுமா? முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு ஒரு உதாரணம் கூட இன்னொரு வசனத்துல சொல்றான். அல்லாஹ் அல்லாதவங்ககிட்ட கேட்கறது எதுக்கு சமங்கிறான்? 13:14 வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், லஹு தாவத்துல் ஹக்கி, உண்மையான அழைப்பு, சரியான அழைப்பு அவனுக்கே உரியது. ஆனால் வல்லதீன எதோன மின் தூணிகி, அல்லாவை தவிர்த்து மற்றவர்களை அழைக்கிறார்களே அப்படிப்பட்டவர்கள் ஒரு பதிலும் தரமாட்டார்கள். அவங்ககிட்ட கேட்கறது எதுக்கு சம்பந்தம் தெரியுமா? இல்லா க பாசித்தி கஃபை ஹிலல்மா, தண்ணியை பார்த்து ஒருத்தன் கையை நீட்டிக்கிட்டு தண்ணியை குடிக்கணும்னு நினைக்கிறான். அந்த தண்ணியை வாய்க்குள்ள போகுமா? அல்லாஹ் காட்டுற உதாரணத்தை பாருங்க. ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? தண்ணிக்குள்ள கையை விட்டு விட்டு தண்ணியை குடிக்கணும்னு நினைக்கிறான். இங்கிருந்து இப்படியே ஏறி இந்த வாய்க்குள்ள போயிருமா தண்ணி? அது சாத்தியமானதா? இது நடக்கவே இயலாது. இது மாதிரி தான் இவன் அல்லாஹ்வை தவிர மற்றவங்கள்ட்ட இப்படி என்னத்தை கேட்டாலும் அங்கிருந்து இவனுக்கு ஒண்ணு வராது, கிடைக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரி அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், 22:73 வசனம், யா யுஹன்னாஸ், மக்களே, லுரிப மசலுன், ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது, ஃபஸ்தமிஉ லஹு, அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். ஏன்னா இதுதான் முதல் பாடம். என்ன பாடம்? லா இலா, இஸ்லாத்துடைய முதல் அடிப்படை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இதுதான் இஸ்லாத்தின் முதல் அடிப்படை. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர பிரார்த்திக்க தகுதியானவர் யாரும் இல்லை. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன? அல்லாவை தவிர பிரார்த்திக்க தகுதியானவர் யாரும் இல்லை. ஏன் பிரார்த்திக்க தகுதி இல்லை? அல்லாதான் வானத்தை படைத்தான், வேற யாரும் படைக்கல. அல்லாதான் உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான், யாரும் நிர்வகிக்கல. பலகீனங்கள் இல்லாமல் நித்திய ஜீவனாக எல்லா உயர்வான பண்புகளையும் பெற்றவனாக அல்லாஹ்தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட உயர்வான பண்புக்குரியவர்களாக யாருமே கிடையாது. அதனால் அல்லாவை தவிர பிரார்த்திக்கிற தகுதி உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அல்லாவை தான் பிரார்த்திப்போம். இதுதான் தௌஹீத். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன தத்உன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, லை யக்லுகு துபாபன், அவர்கள் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், என்ன பெருசா நீ போய் கேட்கறியே, ஒரு ஈயை படைக்க முடியுமா? என் இடத்துல கொண்டு வந்து வைக்கிற, நீ எனக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நீ அவங்ககிட்ட போய் செய்யற, ஒரே ஒரு ஈயை படைக்க முடியுமா? வலவு இஜித்தமாக உலகு, அந்த ஈய படைக்கிறதுக்காக எல்லாரும் ஒன்று சேரட்டும், உலகத்தில் உள்ள அவ்வளோ அவுளியாக்களும் இறந்து போனவங்களும் அல்லாஹ் விடுத்து நீ யாரெல்லாம் வணங்குறிய, அம்முட்டு கடவுள்களும் போலி கடவுள்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஈய படைக்கட்டுமே. ஏன் ஈய படைக்க வேண்டாம்? வை எஸ்லுபுஹுமு துபாபு ஷையன், ஒரு ஈ அவர்களிடமிருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டால், லா இஸ்தன்கிதுஹு மின்ஹு, அந்த பொருளை மறுபடியும் அவர்கள் எடுக்க இயலாது. ஈய படைக்கிறத விடுங்க, ஈ கொண்டு போன பொருளை ஈக்கு பின்னாடி விரட்டிட்டு போய் அந்த பொருளை புடுங்க முடியுமா? லஃபத் தாலிபு வல் மத்லூப், கேட்கிறவனும் பலகீனமா இருக்கிறான், இவன் யார்கிட்ட கேட்கிறானா அவனும் இப்படி பலகீனமா இருக்கிறான். அப்புறம் ஏண்டா என்ன விட்டுட்டு அங்க போய் கேட்கிற? நான் எல்லா பலகீனங்களை விட்டு நீங்கியவன், எல்லா ஆற்றலும் உள்ளவன், என்னிடத்திலேயே நீ கேட்டா என்ன உனக்கு என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? புரிய வைக்கிறான். அப்ப இந்த மாதிரியான அடிப்படைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதை பற்றிய இன்னும் மேலதிகமான விவரங்களை அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம அறிந்து கொள்வோம். ஏனென்றால் இந்த இணை வைப்புல இந்த வகுப்பில் இணை வைப்பு என்றால் என்ன, அந்த இணை வைப்பு என்னென்ன விஷயங்கள்ல ஏற்படுகிறது, அல்லாஹ் பத்தி எப்படி நம்ம புரிஞ்சோம்னா இந்த இணை வைப்பை நம்ம செய்ய மாட்டோம் என்பதற்குரிய விளக்கங்கள் நம்ம அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இந்த இணை வைப்பவர்களுக்கு மறுமையில் என்ன நிலைகள் ஏற்படுகிறது, இந்த இணை வைப்புல வந்து சில பேர் தப்பிக்க முடியாத முஸ்லிம்களாக இருந்து கொண்டு மறைமுகமான ஒரு சில இணை வைப்பில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அந்த மறைமுகமான இணை வைப்பு என்ன, அது மாதிரி நபிமார்களுடைய தாவா எல்லாம் எதை பத்தி இருந்துச்சு, இஸ்லாம்னாலே என்ன, ஈமான்னாலே என்ன என்ற பல விஷயங்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள இருக்கிறோம். வாஹிது தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.